80களிலே தமிழ் சினிமா கிராமியத்தை கொஞ்சம் தூக்கலாகவும் நடுத்தர குடும்பங்களின் வாழ்வியலை இன்னொரு கோணத்திலும் இப்படியாக கதை அம்சங்கள் கொண்ட கதை கருக்களோடு பயணித்துக் கொண்டிருந்த வேளை ஆபாவாணன் என்கின்ற ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் ஊமை ஒளிகள் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான படைப்பை முற்றுமுழுதான மாறுபட்ட திரைக்கதை அம்சம் கொண்ட பாணியிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ரட்சமாக பாய்ச்சுகின்றார். அந்த ஆபாவாணன் அவர்கள் திரையுலகுக்கு வந்து 25 வருடங்களை தொடும் இந்த வேளை ஆஸ்திரேலிய நேர்களை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் சார்பிலே சந்திக்கின்றார். வணக்கம் திரு ஆபாவாணன் அவர்களே.
வணக்கம் அவர்களே, சொல்லுங்க.
அதாவது 80களிலே 1986 ஆண்டு ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தோடு உங்களுடைய திரைப்பயணம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஆண்டோடு 25 ஆண்டுகள் உங்களுடைய திரையுலக வாழ்வுக்கு அமைந்திருக்கின்றது, அப்படித்தானே?
ஆமா.
இந்த ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலே உங்களுடைய ஆரம்பம் வருவதற்கு முன்னர் சினிமா மீதான காதல், அதன் வழியாக இந்த சினிமா குறித்த உங்களுடைய தேடல் எப்படி அமைந்தது என்று சொல்லுங்களேன்.
சினிமாவுக்கு அறிமுகம் சொல்லி சொன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே சொல்லணும். பள்ளி பருவத்தில் சிவாஜியோட படங்கள் தான் வந்து சினிமா மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின, என்னுடைய சினிமா ஆர்வத்துக்கு தூண்டுகோலா இருந்த விஷயம். குடும்பத்தில் எல்லாருமே, அப்பா அம்மா எல்லாருமே வந்து சிவாஜி படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த இதுல அவருடைய பிள்ளையான எனக்கும் அவங்க கூட படத்துக்கு போறதும் அதை பத்தி பேசுறதும் அப்படியே வந்த உடனே அது மேல ஒரு ஈர்ப்பு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா சிவாஜியோட நடிப்பு பேர்ல ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு பற்றுதல். சோ சிவாஜி படங்கள்னா ஒரு வெறித்தனமான ஒரு காதல், இப்படியே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு போயிட்டே இருந்தது. சோ அந்த பள்ளி பருவத்துல ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு தான் வந்து சினிமா மேல ஒரு ஒரு ஆர்வத்தையும் ஒரு வேகத்தையும் ஏற்படுத்தின ஒரு விஷயம். சோ அதனுடைய விளைவு என்னன்னா அப்ப சினிமா அப்படின்றது அந்த 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 பருவத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு, நடிகர்கள் மாத்திரம் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிவாங்க. சோ சினிமான்னா அது வந்து நடிகர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றத்துல இருந்த காலகட்டத்துல சோ நம்மளும் வந்து நடிக்க போகணும், சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஒரு 6ஆம் வகுப்பு காலகட்டத்தில இருந்து எனக்குள்ள ஒரு வேகம் வளர்ந்துகிட்டே இருந்தது. சோ பள்ளிக்கூடத்துல நாடகங்கள் நடிக்கிறது, இந்த மாதிரி இசை இதுல ஈடுபாடுகள் கொள்றது, அந்த மாதிரி பள்ளி பருவத்துல இந்த இது சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தயாராக ஆரம்பிச்சேன். அது வந்து பிற்காலத்துலதான் வந்து சினிமான்றது உண்மையான அதனுடைய தலைமை வந்து தளபதி யாருனா இயக்குனர் தான் அப்படிங்கறது புரிஞ்ச காலகட்டத்துலதான் பின்னாடி இந்த துறைய நான் தேர்ந்தெடுத்தேன். அது பின்னாடி ஏற்பட்ட மாற்றம். சோ அந்த பள்ளி பருவத்துல என்னுடைய வேகம் ஃபுல்லா சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துலதான் போயிட்டு இருந்தது.
அதன் பின்னதாக நீங்கள் திரைப்பட கல்லூரியிலே ஒரு மாணவராக இணைந்து அந்த படிப்பையும் பயின்று கொண்டீர்கள். முக்கியமாக எந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் படித்திருந்தீர்கள்?
ஆமா, இது எதுன்னு கேட்டீங்கன்னா சினிமாவில் நுழையணும்னா சென்னைக்கு போகணும். சரி, சென்னைக்கு போகணும்னா என்ன பண்ணலாம்? சரி, நம்முடைய பட்டப்படிப்பை வந்து சென்னையில வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வசதியா இருக்கும். சோ அங்கிருந்து நாம அடுத்த தேடலுக்கு நமக்கு வசதிப்படும் சொல்லிட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில வந்து ஆங்கில இலக்கியம், காரணம் என்னன்னா படிச்சது ஃபுல்லா தமிழ் மீடியம். சரி, அது கொஞ்சம் ஆங்கில அறிவியும் வளர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த சினிமாவுக்கான தேடல்களும் அங்கிருந்து தேடினா நமக்கு வசதியா இருக்கும் சொல்லிட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில பட்டப்படிப்புக்கு சேர்ந்துட்டு அங்கிருந்து என்னுடைய தேடல்களை ஆரம்பிச்சேன். சரி, என்ன பண்ணலாம், யார்கிட்ட போய் சேரலாம், எப்படி சினிமாவில இணையலாம் அப்படிங்கிற இதுல இருந்தப்போ அப்ப திரைப்பட கல்லூரியை பத்தி கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படம், டைரக்டர் ருத்ரையா டைரக்ட் பண்ண படம், ரஜினி கமல் ரெண்டு பேருமே அதுல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தப்போ ஒரு அந்த படத்துக்கான விமர்சனங்கள் அதை பத்தி எழுதுறது, அந்த மாதிரி திரைப்பட கல்லூரி மாணவர் அவரு, அவரு தயாரித்து அவரே இயக்கிய படம், அதனால அவ்வளோ இப்படி ஒரு திரைப்பட கல்லூரினு ஒன்று இருக்கு, சோ அதுல இந்த மாதிரி கத்துக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரைப்பட கல்லூரிக்கு அங்கிருந்து சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழ் மன்றத்துக்கு தலைவராக இருந்தேன். அது சார்பில் வந்து அந்த சாக்கில் இங்க வந்து திரைப்பட கல்லூரியில் நுழைஞ்சு அங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை போய் மீட் பண்ணேன். அப்பதான் தெரிய வந்தது என்னுடைய பள்ளிக்கூட நண்பர் நாகராஜன் சொல்லிட்டு எடிட்டிங் படத்தொகுப்பு பிரிவுல படிச்சுட்டு இருந்தான். பார்த்தோம்னா ஆஹா உனக்கு ஏற்ற துறை இது, ஏன்னா பள்ளிக்கூடத்துல தெரியும் உனக்கு நான் எல்லா துறைகளிலும் ஒரு ஈடுபாடோடு இருக்கிறதும் இலக்கிய ஆர்வங்களும் நாடகம் மற்ற சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு ஈர்ப்புல இருந்தவன். உனக்கு வந்து இந்த திரைப்பட கல்லூரியும் வந்து ஒரு நல்ல இதா இருக்கும், நீங்க சேர்ந்து இயக்குதல் துறையில வந்து நீங்க படிச்சீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க. அப்ப அதை பத்தி அவன் மூலியமா தான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், ஓகே பட்டப்படிப்பை முடிச்சு நம்ம திரைப்பட கருவிகள் சேருவோம் சொல்லி. அதே காலகட்டத்தில் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 80களில் என்னுடைய உண்மையான தாக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இயல்பு வாழ்க்கை ஒரு இயல்பான படங்கள் அப்படிங்கறது மேலதான் முதல் ஈர்ப்பு இருந்தது. ஒரு கிராமிய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய படங்களை பண்ணணும், ஏன்னா ஒரு கிராமத்திலிருந்து வந்ததுனால தானாக அந்த ஈர்ப்பு இருந்தது. அந்த ஒரு நோக்கத்துலதான் என் மனசுக்குள்ள அது அந்த மாதிரிதான் ஒரு பிளானிங்லாம் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் இந்த பள்ளி இந்த பட்டப்படிப்பு படித்த அந்த காலகட்டத்தில் 16 வயது இந்த திரைப்படத்தை பார்த்தேன். பார்த்தவுடன் எனக்கு ஒரு வாரம் நான் தூங்கல. என்னடா அது, நம்ம ஒரு எப்படி ஒரு கிராமிய வாழ்க்கையும் கிராமிய இயல்பு வாழ்க்கையும் வச்சு ஒரு சினிமாவுக்குள்ள நம்ம நுழையலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டிருந்தோமோ அதை வந்து அதை விட பல மடங்கு சிறப்பாகவும் பிரமாதமாகவும் 16 வயதுல அந்த அப்படிங்கிற திரைப்படத்துல இது பண்ணிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம போய் எப்படி நம்ம இந்த சினிமாவில் போய் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போறோம் அப்படி எனக்குள்ளே ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த எண்ணங்களோட தான் அதுக்கப்புறம் திரைப்பட கல்லூரியில் நான் சேர்ந்தேன். திரைப்பட கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இப்படி நம்ம கிணத்து தவளையா இருந்திருக்கோம், இது வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு சினிமாங்கிறது, இதுக்கு வந்து எல்லையே கிடையாது, 100 கோணங்கள் இருக்குது, இல்ல எந்த கோணத்தை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அங்க கிடைச்சது. அதற்கப்புறம் தான் ஓகே அப்படி இருந்ததுன்னா நாம எந்த பாணியில எந்த கோணத்துல நம்ம நுழையிறோம், எந்த கோணத்துல நுழைஞ்சா வந்து நம்ம கவனிக்கப்படுவோம், தென் கவனிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நம்ம எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு எனக்கு நானே ஒரு வரைமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சோம். அதனுடைய ரிசல்ட் தான் நீங்க பார்த்த ஊமை விழிகள் திரைப்படம்.
அதாவது
நாங்க திரைப்பட கல்லூரியில கதை திரைக்கதை இயக்குதல் அதாவது ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அதுல வந்து 3 ஆண்டு காலம் அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் எடுத்தோம்.
அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லும்பொழுது ஊமை விழிகள் என்ற ஒரு படம் வந்த காலகட்டத்திலே இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் அந்த கதை சொன்ன உத்தி இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே ஒரு தயாரிப்பாளராகத்தான் அந்த படத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். அதாவது பல திரைப்படங்களிலே நீங்கள் உங்களுடைய அடிப்படையிலே ஒரு திரைக்கதை ஆசிரியராக இயக்குநராக இருந்தாலும் நீங்கள் ஒரு உதவி அல்லது இணை என்ற ஒரு பாணியிலே முழுமையான எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு அவற்றினுடைய அந்த முழுமையான ஒரு பங்களிப்பாக உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது. ஆனால் நேரடியாக இயக்குநர் என்ற ஒரு துறையிலே நீங்கள் அப்படியே கால் வைக்கவில்லை, அதற்கு இதன் அடிப்படை காரணம் இருக்கின்றதா?
நிச்சயமா, முதல் திரைப்பட கல்லூரி முடிச்ச உடனே திரைப்பட கல்லூரியில் படிக்கும் காலகட்டத்திலேயே வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு சில நிகழ்ச்சிகள் காரணமா இருந்தது. அந்த திரைப்பட கல்லூரியுடைய ஆண்டு விழா ஒண்ணுக்கு ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த ஆண்டு விழால அவர் பேசுறப்போ திரைப்பட கல்லூரிங்கிறதே வந்து டோட்டலா வேஸ்ட், இந்த கல்லூரியில படிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதற்கப்புறம் வந்து திரும்ப எங்களை மாதிரி இயக்குநர்கள்ட்ட அந்த அதுக்கப்புறம் உதவி இயக்குநர்களா சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து தொழில படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படம் எடுக்க முடியும், வெறும் இந்த திரைப்பட கல்லூரியில படிச்ச இந்த படிப்பறிவையும் அனுபவத்தையும் வச்சுட்டு உங்களால படங்கள் எடுக்க முடியாது, ஏன் வந்து உங்க வாழ்க்கையை இங்க வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்ப எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்னடா இப்படி ஒரு எண்ணத்தோட அப்படி பேசுறாரு, திரைப்பட கல்லூரியோட ஆண்டு விழாவுக்கு வந்துட்டு அங்க வச்சு இந்த மாதிரி சொன்ன உடனே என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. என்ன இப்படி ஒரு கத்துக்குட்டி மாதிரி இருக்காரு, இவ்வளவு பெரிய இயக்குனர், அவர் பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்க ஒரு டைரக்டர், இப்படி ஒரு எண்ணத்தை அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், ஓகே இதுக்கு முன்னாடி திரைப்பட கல்லூரியில இருந்து வந்து யாருமே அதாவது படங்கள் கொடுத்திருக்காங்க, நான் உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி அவள் அப்படித்தான் மிக மிக சிறந்த படம் அது. ஆனா என்ன, வணிக ரீதியா வெற்றி அடையணும், ஒரு கமர்ஷியல் சக்சஸ் அப்படிங்கறது வந்தாதான் அதற்குமே ஒரு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு நல்ல கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்கணும், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தோம்னாதான் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதனால வெறும் திரைப்பட கல்லூரியில் படிச்ச அந்த அனுபவம் உள்ளவர்களை மாத்திரமே வச்சுக்கிட்டு படங்கள் நம்ம எடுக்கணும். சோ நம்ம நம்முடைய வகுப்பு தோழர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, நமக்கு கீழே படிச்சுட்டு இருக்கவங்க, அடுத்த ஜூனியர்ஸ், இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுவோம். நம்மளே அதை தயாரிப்போம், நம்மளே அதை முழுமையா எடுப்போம். முழுக்க முழுக்க திரைப்பட கல்லூரியில் படித்த அந்த அனுபவத்தை வச்சே ஒரு வெற்றி படத்தை கொடுத்தோம்ங்கிற அந்த பெருமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை உண்டு பண்ணது அந்த நிகழ்ச்சி. அதனுடைய விளைவுதான் வந்து நாங்க திரைப்பட கல்லூரியில் படிக்கிறப்ப அந்த ஊமைவெளிகள் திரைப்படத்தை வந்து அங்க வந்து படிப்புக்கு நாங்க டிப்ளமோ வாங்கறதுக்கு முன்னாடி டிப்ளமோ பிலிம் ஒன்னு எடுக்கணும், ஒரு படம் ஒன்னு எடுத்து காட்டணும், ஒரு டாக்குமெண்ட்ரி படமும் டிப்ளமோ படமும் எடுக்கப்படணும். எங்களுக்கு ஃபைனல் இயர்ல மூன்றாவது ஆண்டுல கடைசியா நாங்க பரீட்சைக்காக நாங்க எடுத்து காட்டணும் அது பிராக்டிக்கலா. அதுல வந்து இந்த ஊமை வெளிகள் திரைப்படத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து நான் எடுத்தேன் டிப்ளமோ பிலிமா. அது வந்து 1600 அடி லென்த் இருக்கும் அந்த படத்தோட நீளம். அது அதுல எடுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது திரைப்பட கல்லூரியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. கல்லூரிக்கு யாரு வந்தாலும் அது வந்து ஒரு சாம்பிளா ஒரு கல்லூரி மாணவர்கள் படிக்கிறப்ப எடுத்த படங்கள் அப்படின்னு போட்டு காட்டுறதுல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு படம் அது. சோ அந்த படத்துக்கு டெஸ்ட் அங்கேயே நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேயே நான் வந்து நான் தயார்படுத்திக்கிட்டேன். முழுமையா நம்ம இங்க தயார் பண்ணிக்கணும், ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு கதை திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் ஒரு இயக்குநராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் இப்படிலாம் நம்ம ஒரு இது எடுக்கிறப்போ அது முழுமையான வெற்றி அடையணும்னா அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும்னு நான் முழுமையா அங்க தயார் பண்ண ஆரம்பிச்சேன். தயார் பண்ணிக்கிட்டு என்னுடைய வகுப்பு தொடர்கள், இந்த கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆக்கி அந்த ஊமை ஒழிக்க படத்தை நாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம்.
அதாவது அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவினுடைய ஒரு பெரும் நட்சத்திரமாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், அவருக்கு இப்படியான ஒரு இளைஞர் பட்டாளம், அதாவது அதுவரை இப்படியான ஒரு வர்த்தக சினிமாவை சாதித்து காட்டாத ஒரு திரைப்பட கல்லூரி மாணவ சமூகம் ஒன்று இப்படியான ஒரு கதையோடு வந்திருக்கிறதே, அந்த கதையை அவர் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருந்தார்?
அது சரியா சொல்லணும்னா ரெண்டு விஷயங்கள் தான் வந்து அந்த படத்துல அவங்க ஈடுபாடு காட்டுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. ஒன்னு என்னன்னா, நான் சொன்னேன் என்னுடைய திரைப்பட கல்லூரியில டிப்ளமோ எடுத்தார அந்த படம், அந்த படத்தை நான் வந்து ஸ்கிரீன் பண்ணி காமிச்சேன். இப்ராஹிம் ராவத்திற்கு, விஜயகாந்தோடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்திற்கு நான் போட்டு காமிச்சேன். அடுத்து ஏற்கனவே அதை காட்டுறதுக்கு முன்னாடி பாடல்கள் அத்தனையுமே ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஏழு பாடல்களையும் பதிவு பண்ணி தயாரா வச்சிருந்தேன். அந்த பாடல்களை போட்டு காமிச்சேன். அந்த பார்த்த அந்த டிப்ளமோ பிலிமும் இந்த பாடல்களும், ஏன்னா அதுல குறிப்பா வந்து இவரு இப்ராஹிம் ராவத்தர் வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு சொன்னது, அந்த நிலைமாறு முனைகள் நிலைக்கும் என்ற கனவு அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். அதுல வந்து சரணத்துல வந்து வரிகள் வரும், தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலையில் புது வாழ்வுக்கு எங்கே நினைவு அப்படிங்கிற அந்த வரிகள் நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய போராட்டங்கள் அப்படியே நினைவுபடுத்துது. அதுல வந்து ஒரு உண்மை இருக்கு. அந்த வார்த்தைகளை கேட்டவன எனக்கு ரொம்ப உலுக்கிடுச்சு சார். அந்த வார்த்தைகள் தான் வந்து உங்களோட படம் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தையே உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் உங்களோட டிப்ளமோ பிலிம் பார்த்தேன், ஏதோ வித்தியாசமா பண்ணுவீங்கன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த சின்ன படம் உருவாக்கி இருக்குது அப்படிங்கறத இதை முழுக்க முழுக்க வந்து சொல்லணும்னா இப்ராஹிம் ராவத்தர் தான் இதுல வந்து மிகப்பெரிய ஈடுபாடு காமிச்சவர். விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் அவரு அதுல அவருக்கு எங்களை பத்தியோ அல்லது இந்த ப்ராஜெக்டை பத்தியோ எந்த ஒரு இதுவும் தெரியாம இருந்தது. இப்ராஹிம் ராவத்தர் தான் இல்ல இவங்க வந்து செய்வாங்க, இந்த படத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு அவரை வந்து சம்மதிக்க வச்சு இதுல பண்ண வச்சிருந்திருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் படப்பிடிப்புக்கு வரப்ப சொல்லுவாரு, சார் அது என்னன்னு தெரியல சார், ராவத்திற்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏதோ பண்ண போறீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து கரெக்டா சொல்லணும்னா படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன அவருடைய ரிசல்ட் என்ன வரும்ன்றது அவரை எந்த வகையிலும் ரியலைஸ் பண்ணிக்கலாங்க. படப்பிடிப்பு சொல்லுவார், உதாரணத்துக்கு அதை இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் எடுத்தப்போ ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், எடுத்துட்டு சொன்னார், என்ன சார் கையை காட்டுறது காலை காட்டுறது வழக்கமா அறிமுக படுத்துறது தானே அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், அதாவது கையை காலை காட்டி இது பண்றது வழக்கமா அறிமுகம்ன்றது அந்த மாதிரி எடுத்து ஷார்ட்ஸ்னு பார்த்தோம்னா அது மாதிரி வழக்கமா எடுக்கப்படுற ஷார்ட்ஸ் தான். ஆனா ஒரு கதையில எந்த கட்டத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரி ஷார்ட்ஸோட நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறோம், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்றத அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற சீக்வன்ஸோட லிங்க் பண்ணி பாக்கிறது தான் தெரியும். இப்ப சொன்னா தெரியாது சார், படத்தை பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரமாதமா இருக்க போகுது அப்படிங்கறத நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே சொல்லியிருக்கேன் அவருக்கு. அத வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி வந்த படங்களை விட ஒரு விஜயகாந்தருடைய என்ட்ரிக்கு அவர் வந்து படத்துல தலை அவருடைய தலை தெரியும் பொழுது அரங்கம் முழுவதும் கை தட்டி விசில் அடித்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்த முதல் படம் ஊமை விழிகள். அத வந்து அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்டிப்பாக அதுல இன்னொரு புதுமை என்னவென்றால், பொதுவாக நாயகன் என்பவர் முதல் சீனிலோ அல்லது அடுத்த சீனிலோ வருவார், ஆனால் விஜயகாந்துக்கு எந்த விதமான பாடல்களையும் நீங்கள் கொடுக்காமல் அந்த படத்தினுடைய ஒரு இடைவேளைக்கு சமீபமாகத்தான் அவருடைய அந்த என்ட்ரியும் இருக்கும் இல்லையா?
ஆமாம். அதுல இன்னொன்னு குறிப்பா என்ன நல்ல விஷயம் ஒண்ணு என்ன சொல்லணும்னா, பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றத எல்லா இடங்களிலிருந்து பாராட்டுகள் வந்துட்டு இருந்தது. அது அவரு முதலில் சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த படத்துல பாடல்கள் கிடையாது, உங்களுடைய கேரக்டருக்கு பாடல்கள் இருந்தால் நீங்க உங்க கேரக்டர் பாட்டு பாடுனா அந்த கேரக்டருக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன் நானு. ஆனா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் பாட்டு மிகப்பெரிய எங்க பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருக்கு, பெரிய சக்சஸ். ஆனால் அப்பப்ப கேட்பேன் சார், ஏதாவது ஒரு பாட்டு நான் பாடலாமா சார், இந்த பாட்டு பாடலாமா அந்த பாட்டு பாடலாமா ஏதாவது சிச்சுவேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். இப்ப நான் சொல்லுவேன், இல்ல சார் உங்க கேரக்டர் பாடுனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். பின்ன கேட்டுவாரு, அமைதியாயிடுவாரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் புதுசு, ஒரு தயாரிப்பாளரா ஒரு டைரக்டரா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா எல்லாமே புதுசா இருந்தோம். ஒரு நடிகரா வந்து வற்புறுத்தி இல்ல இல்ல எனக்கு பாட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அது என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஆளுமையும் காட்டாம எங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தது. நான் அன்னைக்கு கூட ஒரு பங்கன்ல நம்ம ரீசெண்டா அவருடைய அவர் முதல் முதல் இயக்குனாரா அந்த படத்தோட கேசட் வெளியிட்டு போனால அதை குறிப்பிட்டு சொன்னேன் நான். எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, ஆனா வந்து இயக்குநர்களுடைய நடிகர்களா இருந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அங்க குறிப்பிட்டாகணும்னு சொல்லிடுறாங்க. அந்த மேடையில கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன், எந்த தலையீடும் இருக்காது. அதே மாதிரி அதுல வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ஃபைட் எடுக்கிற காலகட்டத்தில் நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் சூப்பர் சூப்பராயன் அவர் தான் சன் மாஸ்டர், அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் அந்த மாதிரி மாஸ்டர் எனக்கு வந்து எதுவும் இந்த டைவ் அடிக்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது, பறந்து பறந்து அடிக்கிறது இருக்கக்கூடாது, உடைக்கிற வேலை இருக்கக்கூடாது, அதை போட்டு உடைக்கணும், இந்த காய்கறி வண்டி உடைக்கணும், கண்ணாடி உடைக்கணும், இந்த உடைக்கிறது இருக்கக்கூடாது, பறக்கிறது இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு எனக்கு சும்மா ஸ்ட்ரைட்டாவே பஞ்சஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு எதுக்கு சார் நாங்க இது சும்மா ஒரு அட்ஜஸ்ட் வச்சு கூட பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னாரு. இல்ல இது வந்து இப்ப உங்களுக்கு சொன்னா தெரியாது மாஸ்டர், இதை முடிச்சுட்டு நீங்க வந்து முழுசா நீங்க படமா பாக்குறப்ப அதை தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, அமைதியா போய் விஜயகாந்த போய் ஏத்தி விட்டு பேசிட்டு இருந்தார். அது கொஞ்சம் அந்த செண்டு குரூப் எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க அவர். அதுவும் காது படம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப வந்து டி ராஜகுருடைய ஒரு படம் ஒண்ணு அவங்க ஷூட்டிங் கிட்டத்தட்ட 10-15 நாள் ஃபைட் எடுத்திருந்திருக்காங்க. அது என் காது கூட அது என்னமா எடுத்தோம் அந்த ஃபைட், என்ன டைவ், அதை எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு அதை பத்தி என் காது கூட எனக்கு வந்து ஒரு சின்ன இத எரிச்சலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பேசிட்டு இருப்பாரு. நான் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இல்ல இது போதும் அப்படின்னு நான் எடுத்துட்டு இருப்பேன். கரெக்டா சொல்ல போனா ஊமை விழிகளுடைய அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவ்வளவுதான் நான் எடுத்தது. அந்த ஃபைட் எடுத்தது முதல்ல முடிவு பண்ணிட்டேன், இவ்வளவுதான் அதோட லென்த், இவ்வளவுதான் எடுக்கிறோம் அப்படின்ற முடிவோட தான் எடுத்துட்டு இருந்தேன். இவர் போய் விஜயகாந்த ஏத்தி விட்டோம்னா விஜயகாந்த் கூப்பிடுறாரு, சார் நீங்க படம் எல்லாம் நீங்க எடுத்துருங்க சார், மீதி சீன் சீன்ஸ்லாம் இந்த ஃபைட் மாத்திரம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நானும் மாஸ்டரும் உங்களுக்கு அந்த ஃபைட் எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு நான் அப்படியே தனியா அவர் ஒரு நிமிஷம் தனியா கூப்பிட்டு போய் சொன்னேன், இந்த படம் வந்து உங்களோட லிஸ்ட்லயே இல்ல. நான் அப்படிதான் சொன்னேன், அதாவது ராவத்தர் சொன்னாரு சரி ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க, சோ இந்த படத்தை நம்பி நீங்க இல்ல. ஏன்னா அவர் சொல்லுவார் இந்த படம் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட, அப்ப ஒரு 7-8 படங்கள் அவர் கதாநாயகன் நடிச்சிருந்த காலகட்டம் அது. சோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் முழுசா கிட்ட விட்டுருங்க, எந்த தலையீடும் வச்சுக்காதீங்க. இது நான் வந்து ஒரு ஒரு டிஃபரெண்டா ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய இதுக்கும் இத்தனை படங்கள் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு எல்லாம் போக போகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க என்னுடைய விருப்பத்துக்கு விட்டீங்கன்னா அதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வந்து நான் செயல்படுத்த முடியும். அதனால இந்த இன்க்ளூடிங் இந்த ஃபைட்ல இருந்து எல்லாமே இதுல ஒரு பேட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து அதை விட்டுருங்க சார். அது ஓகே ஓகே சார், ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நான் அவர்கிட்ட
பேசினேன்.
என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் முழுக்கவே அப்பப்ப அவருடைய ஆதங்கத்தையும் இதை வெளிப்படுத்துவார ஒழிய எந்த சூழ்நிலையிலையும் என்ன வந்து ஆளுமை பண்ணல. ஒரு இயக்குனரா ஒரு தயாரிப்பாளர் எனக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சு. கேட்பாரு, நான் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்த உடனே உடனே அமைதியாயிடுவாரு. சோ அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நடிகர் வந்து ஒரு இயக்குனருடைய பேச்சு ஒரு தயாரிப்பாளருடைய பேச்சை கேட்டு பண்றதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. பட் அதை பண்ணினாரு. அதை வந்து இன்னைக்கு நான் நினைச்சு பாத்துக்கிறேன். அந்த கொடுத்த முழு ஒத்துழைப்பு தான் இந்த முழு வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்.
நிச்சயமாக. அதேவேளை அந்த படத்திலே மத்திய கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் கூட கார்த்திக் உட்பட முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருமே இணைந்து அவர்களுக்கான அந்த காட்சிகள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு காட்சிகள் தான் இருக்கும். ஆனால் இப்படியான ஒரு படத்திலே அவர்கள் இணைந்து பணியாற்றி என்பது கூட ஒரு புதுமை இல்லையா?
அது உங்களுக்கு நான் குறிப்பிட்ட மாதிரியே நான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பர் சூப்பராய் பேசினாருன்னு அதற்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதே சூப்பர் சூப்பராயன் வந்து போன் வந்துச்சு. ஏன்னா ஹிந்து பத்திரிகையில சூப்பர் சூப்பராயன் ஆக்ஷன் பிளாக் இது வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அதை பத்தி எழுதப்பட்ட உடனே அப்பதான் போன் பண்ணாரு. சார் என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு படப்பிடிப்பு நடந்த காலகட்டங்கள்ல நான் உங்களை புரிஞ்சுக்கல, நான் அதுல வந்து சொல்ல போனா நான் எந்த வேலையும் பாக்கல, ரொம்ப சிம்பிளா பண்ணேன். இதே வேற படங்களுக்கு எல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் தலைகளை தூங்கி என்னென்னமோ நாங்க வித்தைகள் பண்ணிருக்கோம். எந்த படத்திலும் கிடைக்காத ஒரு பேர் வந்து இந்த படம் எடுத்து கொடுத்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்கன்றது படத்தை பார்த்தவனதான் புரிஞ்சுது எனக்கு. அதனால தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த உழவன் மகன் படம் பண்றப்போ வந்துருவார். வந்தோடனே சார் இதுல என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்றோம் சார் இதுல அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் கேட்டு கேட்டு நம்ம சொன்னதை வந்து நம்ம சொன்னதை விட பல மடங்கு சிறப்பா பண்ணி கொடுத்தாரு.
இந்த படத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது ஊமை ஒளிகள் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால், நீங்கள் அதற்கான பாடல்களை ஏற்கனவே பதிவு செய்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது மனோஜ் கியான் இரட்டியர்கள் அவர்கள் உங்களோடு அதிக திரைப்படங்களிலே பணியாற்றியவர்கள். அப்படியான ஒரு வட இந்திய இசையமைப்பாளர்களை தமிழ் சூழலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு சவாலாக இருந்திருக்கும் இல்லையா?
சரியா சொல்லணும்னா திரைப்படங்களுக்கு எப்பவுமே டியூன் போடுறது மீதி மெயின் முக்கியமான இசை சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் நான் தான் எடுக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல அசோசியேட் தேவைப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் மனோஜிக்கான நான் சந்திக்கிறேன். ஆக்சுவலி ஒரிஜினலா வந்து இரவு பாடகன் அப்படின்னு ஒரு படத்தை நான் இயக்கி தயாரிச்சு எடுக்கணுங்கிற இதோட எண்ணத்தோட எல் வைத்தியநாதன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாம்பே போனோம். பாம்பேலதான் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருந்தோம். இந்த பாம்பே ரெக்கார்டிங்ல இவர் அறிமுகப்படுத்தினது ஜேசுதாஸ், சிங்கர் ஜேசுதாஸ் தான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நாங்க வேற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போயிருந்தோம், அங்க ஒரு வேற ஒரு உதவியாளரை வச்சுட்டு அங்க பண்ணணும்னு பம்பாய்க்கு போயிருந்தோம். அப்ப ஜேசுதாஸ் சொன்னாரு, இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல உதவியாளர் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், ரொம்ப சிறப்பா செய்வாருன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு டாக்ஸியில கூட்டிட்டு போய் நேரம் அவரோட காந்தியோட வீட்டுக்கு கூட்டு போனார். போய் இவர் வந்து ரவீந்திர ஜெயின், இவருக்கு அங்க இருக்கிற லீடிங் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல உதவியாளர் அவரு, இவரை வச்சு பண்ணீங்கன்னா சிறப்பா பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாரு. சோ அப்படிதான் கியான் வர்மாவை நான் சந்திச்சேன். அவரு அந்த படத்துக்கு உதவி இசையமைப்பாளரா பணிபுரிஞ்சார் இந்த இரவு பாடகன் பாடல்களுக்கு. அப்போ நல்ல புரிதல் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டப்போ அதற்கப்புறம் அந்த படத்தை வந்து இல்ல இதை இப்ப பண்ண வேண்டாம், ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளரா போராடி படத்தை வெளிக்கொண்டு வரது முக்கியம். அதனால முதல்ல வந்து நான் ஒரு தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துருவோம். அது என்னுடைய வகுப்பு தோழர் அரவிந்தராஜ் வந்து எங்களோட உதவியாளராக இருந்தார். அப்போ இந்த இரவு பாடகன் படத்துக்கு நான் சொன்னேன், நீங்க அதை வந்து இயக்குறதா வேலை பாருங்க, நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், கோ மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர், இது என்னுடைய இலாக்கா. சோ அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி இதை நல்ல முறையா கொண்டு வரணும்னு அதுக்கு முழு ஈடுபாடு வேணும். அதுல வந்து இயக்குனரா வந்து என்னால 100% என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால நீங்க யூஆர் தி டைரக்டர் இந்த பிலிமுக்கு அப்படின்னு அவரை வச்சு இந்த ஊமை ஒளிகள் திரைப்படத்தை முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். சோ அப்ப நான் வந்து ஜான் வர்மாவை கூப்பிட்டேன், இந்த மாதிரி என்ன படத்தை தமிழ்ல வேற இந்த இரவு பாறை தொடல, சோ அந்த படம் தான் ஆரம்பிக்க போறேன், அதனால நீங்க வாங்க, நீங்க வந்து அதுக்கு மியூசிக் பண்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். சோ அந்த முந்தின படங்கள்ல வேலை பார்த்தப்பே அவரு என்ன பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டார், டியூன்ஸ் எல்லாம் நான் போடுறேன், இசை சம்பந்தப்பட்டால இசை வந்து நான் அடிப்படையா கத்துக்கலையே ஒழிய கேள்வி ஞானத்தை வச்சு எல்லாம் டியூன்ஸ் போட்டுட்டு இருக்கேன்றத கூட இருந்து கவனிச்சதுனால அவர் என்ன சொன்னார்னா, இல்ல நீங்க வந்து இசையமைப்பாளரா நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி எல்லாரும் எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எந்த ஒரு துறையையும் முழுமையா தெரிஞ்சிக்காம அதுல வந்து தலையிடக்கூடாது. சோ இசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேள்வி ஞானம் இருக்கு, டியூன் போடுறேன், எல்லாமே செய்யறேன், பட் அதை பத்தி அடிப்படை அறிவு எனக்கு கிடையாது. சோ அது இல்லாமல் நான் வந்து இசையமைப்பாளருங்கிற அந்த பேரை போட்டு நான் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்க இசையமைப்பாளர் இது வாங்க, நான் வந்து இணை இசைன்ற பேர்ல கோ மியூசிக் டைரக்டரா நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஃபார்மேட்ட சொன்னேன். அப்ப சொன்னார், என்னுடைய நண்பர் மனோஜ் இருக்காரு, அவரை நான் கூப்பிட்டுக்கலாமான்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் டீலிங், நீங்க மனோஜ் கியான் போட்டாலும் சரி, கியான் வருமானு போட்டுட்டாலும் சரி, உங்க விருப்பம் சொல்லிதான் அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஊமை விழிகள் படத்துக்கான கூட்டு வர நேரத்திலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டியூன் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரெடி அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த டியூன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன், அது ரொம்ப நல்லா இருக்கு, என்ன அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து கம்போசிங்ல உட்கார்ந்து சில பாடல்களை தயார் பண்ணோம். மொத்தத்தில் அந்த 7 பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது, அப்படிதான் அதை நடத்தணும்.